Tonight,
இன்றிரவில் சால்ட் லேக் சிட்டியின் மாநாட்டு மையத்திலும் அருகிலும் தூர இடங்களிலும் தேவனின் ஆசாரியத்தை பெற்றிருப்பவர்கள் கூடியிருக்கின்றனர். உண்மையாகவே நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போஸ்தலராகிய பேதுரு அறிவித்தது போல் அவருக்கு சொந்தமான ஜனம். உங்களிடம் பேசுவதற்கு சிலாக்கியம் பெற நான் பெருமைப்படுகின்றேன். நான் வளர்ந்து வந்தபோது ஒவ்வொரு கோடை காலத்திலும் எங்கள் குடும்பம் தெற்கில் 45 மைல் தூரத்திலும் சால்ட்லேக் சிட்டிக்கு சற்று கிழக்கே இருக்க ப்ரூவோ கேனியன் காரில் செல்வோம். அங்கு பல வாரங்களுக்கு குடும்ப குடிசையில் தங்குவோம். மீன் பிடிக்கவும் ஓடையில் அல்லது நீத்தம் பண்ணவும் செல்ல அவலாக இருப்போம். நாங்கள் காரை சிறிது வேகமாக ஓட்ட முயற்சி செய்வோம். அந்த நாட்களில் என் அப்பா 1928 ஹோல்ஸ் மொபைல் என்ற காரை வைத்திருந்தார். அவர் ஒரு மணி நேரத்துக்கு 35 மைல் வேகத்துக்கு மேல் சென்றால் அம்மா சொல்வார், குறைங்கள் குறைங்கள். நான் சொல்வேன், ஆக்சலரேட்டரை குறைங்கள் அப்பா, குறைங்கள். ப்ரோவோ கனியன் வரை அலைந்து சாலையில் ஒரு அளவு வரும் வரை அப்பா ஒரு மணி நேரத்துக்கு 35 மைல் வேகத்தில் ஓட்டுவார். அல்லது எங்கள் பயணம் ஒரு ஆட்டு பந்தயில் நிறுத்தப்படும். ஒரு மெய்யான இல்லாமல் அவை போகும்போது சில நாய்கள் ஓடி ஓடி சுற்றி வரும். எங்களை 100 கணக்கான ஆடுகள் கடந்து போகும் வரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். பின்னால் ஆட்டு மைந்தக்காரர் தனது குதிரை மேல் கடிவளமின்றி நின்றிருப்பார். அவ்வப்போது சேனத்தில் சாய்ந்து தூங்கிவிடுவார். ஏனெனில் குதிரைக்கு எந்த வழியில் போக வேண்டும் என தெரியும். ஓடுகிற நாய்கள் வேலையை பார்த்து கொள்ளலும். காட்சிக்கு எதிரான காட்சியை பல ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனியில் முனிச்சில் பார்த்தேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் ஊழிய மாநாட்டுக்கு சென்று கொண்டிருந்தோம். ஊழியத்தின் காரில் ஜன்னலில் வழியை நான் பார்த்தபோது கையில் கோளுடன் ஆடுகளை நடத்தி சென்ற மேய்ப்பனை நான் பார்த்தேன். அவன் எங்கு சென்றாலும் அவனை பின்பற்றி சென்றன. அவன் இடது பக்கமாக சென்றால் இடது பக்கம் அவனை தொடர்ந்தது. அவன் வலது பக்கம் போனால் அதை திசையில் தொடர்ந்தன. தன் ஆடுகளை வழிநடத்தி உண்மையான மேய்ப்பனுக்கு அடக்கும் பின்னால் கவனமின்றி வந்த மந்தைக்காரனுக்கு ஒரு ஒப்புதல் செய்தேன். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிவேன். ஒரு உண்மையான மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என ஒரு பரிபூர்ண உதாரணம் அவர் கொடுத்திருக்கிறார். சகோதரரே, தேவனின் ஆசாரியத்துவம் நமக்கு மேய்க்கும் பொறுப்பு இருக்கிறது. நாம் சேவை செய்ய முடிகிற, நாம் கற்பிக்க முடிகிற, நாம் அவர்களுக்கு சாட்சி அளிக்கக்கூடிய சபையின் குடும்பங்களுக்கு நாம் மேய்ப்பர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தரின் ஞானம் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதுதான் வீட்டு போதகம். அதை பற்றித்தான் இன்று அறிவு நான் பேச விரும்புகிறேன். சபையில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் ஐயரும் அங்கத்தினர்களும் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் செல்ல வீட்டு போதகர்களும் ஆசாரியத்துவம் தரித்தவர்களை பணிகிறார். அவர்கள் ஜோடிகளாக போகிறார்கள். சத்தியமாகும் போது அரோனி ஆசீர்வத்தின் ஒரு ஆசிரியன் அல்லது ஆசிரியன் ஒரு மெல்கசித்திக் ஆசீர்வத்துவம் தரித்த பெரியவருடன் செல்கிறான். தங்களுக்கு பொறுப்புடையவர்களை வீடுகளில் செல்லும் போது நடிக்கிற கற்பதிலில் ஆரோனி ஆசீர்வத்தவும் தரித்தவரும் பங்கேற்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த இளைஞர்களை ஊழியத்துக்கு வாழ்நாள் ஆசிரிய உத்தவம் சேவைக்கு ஆயத்தம் செய்ய உதவும். கற்பிக்கவும் புத்தி சொல்லவும் ஆலோசனை வழங்கவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் ஒவ்வொரு அங்கத்தினரின் வீட்டுக்கு சென்று சந்திக்கவும் வார்த்தையிலும் ரகசியமாகவும் ஜெபிக்கவும் எல்லா குடும்பங்களும் கடமைகளை செய்யவும் ஆலோசனை கூறி எப்போதும் சபைக்கு கனி காணிக்கவும் அவர்களோடு இருந்து பலப்படுத்தவும் ஒருவருக்கு ஒருவர் கடமையாக இல்லாமல் பொய் சொல்லாமல் புறங்கூறாமல் தீமை பேசாமல் சபையில் அக்கிரம் இல்லாமல் பார்த்து கொள்வோம். ஆசரித்து நியமிக்கப்பட்டவர்களுக்கு அணையிடப்பட்டு வீட்டு போதக திட்டம் தங்களால் வெளிப்படுவது பதிலாக உள்ளது. தலைவர் டேவிட் ஓமைக்கு புத்தி கூறினார், நமது பரலோக பிதாவின் பிள்ளைகளை போஷிக்கவும் உணர்த்தவும் ஆலோசனை கூறி வழிநடத்தவும் வீட்டு போதகம் மிக அவசியமானது, மிகவும் பயணக்கூடியதமான ஒன்று. இது ஒரு தெய்வீக சேவை, தெய்வீக அழைப்பு. ஒவ்வொரு வீட்டினாரும் இருதயத்திலுள்ள கொண்டு செல்ல வீட்டு போதகளுக்கு நமது கடமையாகும். பணியை நேசித்து நம்மால் இயன்றதை செய்வதும் ஒரு மகத்தான அர்ப்பணி உள்ள தேவனின் பிள்ளைகளை போதற்கு எல்லையில்லை சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் திருப்தியும் கொடுக்கும். மர்மன் புத்தகத்தில் நாம் வாசிப்பதாவது, அவர்களை விட சகல ஆசாரியர்களையும் சகல போதகர்களையும் அபிஷேகம் பண்ணினான். நியாயவான்களை தவிர வேறு யாரும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அதனால் அவர்கள் தங்கள் ஜனத்தை காத்து நீதிக்குரிய காரியங்களில் அவர்களை போஷித்தார்கள். வீட்டு போதக பொறுப்பை நிறைவேற்றுவதில் கற்பதிலில் நாம் ஆற்றுள்ளவர்களாக இருக்கும்படி தேவையான உதவியை செய்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு சவால்களை நாம் அறிந்து புரிந்து கொண்டால் நாம் ஞானமுள்ளவர்கள். முன்கூடிய சந்திக்க நேரம் திட்டமிட்டால் வீட்டு போதக சந்திப்பு வெற்றிகரமாகலாம். இக்கருத்தை விளக்க சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அச்சமயம் ஊழிய செய்யக்குழு ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பலையும் கார்டன் பி ஹிங்கலையும் தாமஸ் எஸ் மான்சனையும் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை சகோதரர் மற்றும் சகோதரி ஹிங்கிளியும் குழுவினாரும் அவர்கள் மனைவிகளும் தாங்கள் வீட்டில் ஒரு விருந்து கொடுத்தனர். ஒரு சபையான உணவு முடிந்தவுடன் கதவு தட்டப்பட்டது. தலைவர் ஹிங்கிளி கதவை திறந்தார். அவரது வீட்டு போதகர் ஒருவர் நிற்பதை கண்டார். வீட்டு போதகர் சொன்னார், வருவதற்கு நான் அனுமதி வாங்கவில்லை, என்னுடன் என் தோழரும் இல்லை என நான் அறிவேன், ஆனால் இன்று வர வேண்டும் என உணர்ந்தேன். இங்கு விருந்து நடந்திருப்பதை பற்றி எனக்கு தெரியாது. தலைவர் இங்கிலே முன் வந்து வீட்டு போதகையை உள்ள அழைத்து அமர சொல்லி அங்கத்தினர்களுக்கு எங்களிடம் கடமை குறித்து மூன்று அப்போஸ்தலர்களுக்கு எங்கள் மனைவிகளுக்கும் அறிவுரை கூறு என்று சொன்னார். சிறிது நடக்கத்துடன் அந்த வீட்டு போதகர் தன்னால் இயன்றதை செய்தார். வந்ததற்காக தலைவர் ஹிங்கிளி அவருக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பின் அவர் வேகமாக சென்று விட்டார். வீட்டு போதகம் செய்வதின் மற்றொரு தவறான வழி, இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதான தலைமையின் ஆலோசகராக இருந்த தலைவர் மேரியன் ஜி ரோம்னி ஒரு குளிரான இரவில் ரோம்னி வீட்டுக்கு ஒரு முறை சென்ற வீட்டு போதகரை பற்றி சொல்லுவார். அவர் தான் துப்பியை கையில் வைத்துக்கொண்டு உட்கார சொன்ன போது நழுவி பயத்துடன் தான் செய்திகளை கொடுத்தார். நின்று கொண்டிருந்த போது அவர் சொன்னார், நல்லது சகோதரர் ரோமினி, நான் சொல்லுகிறேன், வெளியே குளிராக இருக்கிறது, என் கார் இன்ஜின் நிற்காதபடி அதை இயக்கத்தில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் சந்திப்பை செய்துவிட்டேன் என ஐயருக்கு செல்வதற்காக வந்தேன். தரித்தவர்களை ஒரு கூட்டத்தில் அர்ப்பணம் பற்றி சொன்னார் சகோதரர் ராம்னி. பின்பு சொன்னார், நாம் அதை விட சிறப்பாக செய்ய முடியும் சகோதரரே. மிக சிறப்பாக நாம் சம்மதிக்கிறேன். வீட்டு போதகம் இயந்திரதனமான சந்திப்பை விட முக்கியமானது. கற்பிக்கவும் தூண்டவும் உற்சாகம் ஊட்டவும் ஆர்வம் மற்றவர்களை சந்தித்து செயல்படவும் தேவகுமாரன் மற்றும் குமாரத்தின் மேன்மைப்படுத்தலும் கொண்டு வரும் செய்வது நமது பொறுப்பாகும். நமது முயற்சியில் உதவ கண்டிப்பாக வீட்டு போதகர்களுக்கு பொருந்தக்கூடிய ஞானமான ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், உங்கள் பக்கம் ஒருவனை இழக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவனுடைய உண்மையான நண்பன் என திருப்தி படுத்துங்கள். தலைவர் எல்ராடாப் பென்சன் வலியுறுத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கற்பிக்கிற நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உண்மையான நண்பர்களாக இருங்கள். ஒவ்வொரு மாதமும் கடுமையாக சந்திப்பதை விட அதிகம் செய்கிறான். ஒரு நண்பன் கடன் பெறுவதை விட உதவி செய்வதில் அக்கறை காட்டுகிறான். ஒரு நண்பன் கவனிக்கிறான், அன்பு காட்டுகிறான், செவி கொடுக்கிறான். ஒரு நண்பன் தேடி செல்கிறான். வீட்டு போதகம் பல ஜெபங்களில் பதிலளித்து ஜனங்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்க நமது அனுமதிக்கிறது. மந்த காலத்தில் சமுதாய பாதுகாப்புக்கு படையின் யூட்டாவுக்கு வந்த டிக் ஹேமர் இதற்கு ஒரு உதாரணம். அவர் இங்கு இருக்கும் போது ஒரு பிற்கால பரிசுத்தமான இளம் பெண்ணை சந்தித்து மணந்து கொண்டார். அவர் யூட்டாவின் செயின்ட் ஜார்ஜில் கேப் டிக்ஸ் கேப்பை திறந்தார். அது ஒரு பிரசித்தி பெற்று சந்திக்கும் இடமானது. ஹாமர் குடும்பத்துக்கு வீட்டு போதராக நியமிக்கப்பட்ட வில்டர் மைலன் எனது நண்பர். அவரது உணவுக்கு உணவு வகை அட்டை அச்சிடத்தால் எனக்கு டீக்க அமரியும் தெரியாமதலால் என் நண்பர் சகோதரர் மில்லிடம் நான் செயின்ட் ஜார்ஜுக்கு போகும்போது கேட்பேன், நமது நண்பர் டிக் ஹாமரை எப்படி இருக்கிறான். பொதுவாக அந்த பதில், அவர் வருகிறார் ஆனால் மெதுவாக என்றவர். வில்லட் மில்லியன் அவரது தோழரும் ஒவ்வொரு மாதமும் அம்மர் குடும்பத்தை சந்தித்த போது அவர்கள் எப்போதும் ஒரு செய்தியும் தங்கள் சாட்சிகளையும் குடும்பத்துக்கு சொன்னார். வருடங்கள் கடந்தன. பின்பு ஒரு நாள் நற்செய்தியுடன் வில்லட் எனக்கு போன் பண்ணினார். அவர் தொடங்கினார், சகோதரர் மான்சன் டிக் ஹேமர் மனம் மாறிவிட்டார். அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். அவர் 90வது வயது இருக்கிறார். எங்கள் இளம் பராத்திலிருந்து நாங்கள் நண்பர்களாயிருக்கிறோம். அவரது முடிவு என் இதயத்துக்கு இதழமாக்கிறது. அநேக ஆண்டுகளாக நான் அவருடைய வீட்டு போதகராக இருந்திருக்கிறேன். தனது வரவேற்பு செய்தியை கொடுக்கும் போது விலட் குரலில் கம்மியது. உண்மையாகவே சகோதரர் ஹேமர் ஞானஸ்தானம் பெற்று ஒரு ஆண்டுக்கு பின்பு அழகிய செயின்ட் ஜார்ஜ் ஆலயத்துக்கு சென்று தற்பிதலையும் முத்திரைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்றார். நான் வில்லட் கேட்டேன், இவ்வளவு நீண்ட நாட்கள் அவரது வீட்டு போதகராக இருந்ததற்கு எப்போதாவது ஆத்திரம் அடைந்தீர்களா? அவர் பதிலளித்தார், இல்லை, ஒவ்வொரு முயற்சியும் மதிப்படைய ஹேமர் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வந்ததை நான் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் சுவிசேஷம் கொண்டு வந்த ஆசீர்வாதங்களையும் ஒரு விதத்தில் நான் உதவி செய்ய கிடைத்த சலாக்கியதமாகவும் என் இருதயம் நன்றியால் நிறைகிறது. நான் மகிழ்ச்சியான மனுஷன். சகோதரரே, பல ஆண்டுகளுக்குள் அநேக சந்தித்து ஆர்வம் குறைந்தவர்களும் முழுமையாக கொடுத்தப்படவர்களும் கற்பித்தல் நமது சலாக்கியமாக இருக்கும். நமது அழைப்பில் நாம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நாம் பல சந்தர்ப்பங்களை பெறுவோம். சபை நிகழ்ச்சியிலிருந்து விலைக்கு சென்றவர்களுக்கு நமது சந்திப்புகள் முக்கியமானதாகி நாளடைவில் அவர்கள் திரும்ப வர கதவுகளை திறக்கும். இந்த சிந்தனையின் மனதில் கொண்டு நாம் பெறாதவர்களை நாடி சென்று அவரது வார்த்தைகளை ருசிக்க கர்த்தரின் பந்தையில் வந்து அவரது ஆவியின் தோல்மையை அனுபவித்து இனி அந்நேரம் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாயிருக்க அவர்களுக்காக கொண்டு வருவோமாக. உங்கள் வீட்டு போதக சந்திப்புகளில் உங்களால் யாராவது தேர்ந்திருந்தால் உங்கள் வீட்டு போதக கடமைகளை நிறைவேற்ற உங்களை மீண்டும் அர்ப்பணிக்க தற்சமயத்தை போல ஒரு நேரம் இருந்ததில்லை என்று சொல்வேன். உங்களிடம் பொறுப்பளிக்கப்பட்டவர்களிடம் தேடி செல்ல தேவையான எல்லா முயற்சிகளும் செய்ய இப்போது முடிவு செய்யுங்கள். உங்களுடன் வர உங்கள் வீட்டு போதக தோழர் நேரம் பெற உதவ சிறிது அதிக முயற்சி தேவைப்படுகிறது. நேரங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் உறுதியாயிருந்தால் வெற்றி பெறுவீர்கள்.
But if you're persistent, you will succeed. Brethren,
சகோதரரே, நமது வீட்டு போதக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இது போதும் என நம் கர்த்தருக்கு போதுமானவர் சொல்லும் வரை இப்பணி நிறைவடையாது. பிரகாசமடைய வேண்டிய ஜீவன்கள் இருக்கின்றன, தொட வேண்டிய இருதயங்கள் உள்ளன, இரட்சிக்கப்பட ஆத்மாக்கள் உள்ளன. நமது பரம்பரையில் கொடுக்கப்பட்ட அருமையான ஆத்மாக்களை பிரகாசிக்க செய்வோம். தொடுவதும் இரட்சிப்பதும் நமது பரிசுத்த சுலாக்கியம். மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்துடன் நாம் அவ்வாறு விசுவாசத்துடன் செய்ய வேண்டும்.
In closing, I turn to one.
நிறைவாக நாம் இருக்க வேண்டிய விதமான வீட்டு போதகர்களை விவரிக்க ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை கூறுகிறேன். பிற எல்லோரின் வாழ்க்கையிலும் மிஞ்சுகிற ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் ஜீவியம் பற்றியும் மரணம் பற்றியும் கடமை பற்றியும் இலக்கும் பற்றியும் போதித்தார். அவர் சேவை செய்யப்பட அல்ல, ஆனால் சேவை செய்ய, வாங்க அல்ல கொடுக்க, தன்னுடைய ஜீவினை காக்க அல்ல பிறருக்காக பலியாக்கும்படிக்கு வாழ்ந்தார். அவர் அன்பை இச்சையை விட அழகாக, பொக்கிசத்தை விட ஏழ்மையாக விவரித்தார். அவர் வேத பார்க்கர் போற அல்லாமல் அதிகாரத்தோடு போதித்தார் என அந்த போதகர் பற்றி சொல்லப்பட்டது. அவரது நியாய பிரமாணங்களை கல்லில் எழுதப்படாமல் மனுஷன் இருதயங்களின் மேல் எழுதப்பட்டன. மாம்பெரு போதகரான எல்லா மனுஷ குலத்தின் இரட்சகரும் மீட்பருமான தேவகுமாரன இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறேன். வேதம் விவரம் அவரை பற்றி சொல்கிறது. அவர் நம்மை செய்கிறவராய் சுற்றியிருந்தார். அவரை நமது விலகாத வழிகாட்டியும் உதாரணமாக நமது வீட்டு போதகத்தில் நாம் அவரது தெய்வீக உதவிக்கு தகுதி பெறுவோம். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இருதயங்கள் தேற்றப்படும், ஆத்மாக்கள் இரட்சிக்கப்படும். நாம் உண்மையான மெய்ப்பிரளாகவும் அப்படி இருக்க வேண்டுமென இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.